அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று 2026 ஜனவரி மாதம் 2 நாள் தமிழிற்கு விசுவாவச வருடம், மார்கழி மாதம் 18 நாள் இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டு 1447, ரஜாப் மாதம் 13 நாள். நடந்திருக்கும் இந்த புதிய ஆண்டில் புதிய தொடக்கங்கள், புதிய கனவுகள். 2026 உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறட்டும். புதிய நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் 2026 வரவேற்போம். உங்கள் கனவுகள் இலக்குகள் அனைத்தும் நிறைவேறவும், வாழ்வில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அமைதியும் பெருகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். சங்கநாத வாணலியூடாக வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியையும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 24 அதிகாரமான புகழ் என்னும் அதிகாரத்தில் இருந்து, புகழோடு வாழும் வாழ்வே வாழ்வு, இகமோடு வாழ்தல் வாழ்வாகாது, அது விலங்கின வாழ்க்கைக்கு சமம், மானுடம் ஆகாது, ஈதலே பெரிதும் புகழுக்கு அடிப்படையாகும் என்பதனை விளக்கும் 24 அதிகாரத்தில் இருந்து 237 குறள், 7 குறள். தமக்கு புகழுண்டாக அதற்கேற்ற செயல்களை செய்து வாழ மாட்டாதவர்கள் அது பற்றி தம்மை தாமே நொந்து கொள்ள வேண்டும், அல்லாமல் தம்மை இகழ்பவரை நோவது எதற்காக? புகழும் இகமும் தாமே சூட்டிக்கொள்வன, பிறர் வலிந்து சூட்டுவன அல்ல. புகழ்பட வாழாதவர் தம் நோவார், தம்மை இகழ்வாரை நோவது எவன்? வீட்டுப் பொருட்கள் மாதம் முழுவதற்கும் காணவில்லை என்றால் மனைவியை கோபிப்போம், அளவாக செலவழிக்கவில்லை என்று. தொடர் வண்டி நிலையத்திற்கு நேரத்திற்கு போகாமல் வண்டி போய்விட்டது என்போம். பணியகத்தில் நம் பொறுப்பில் கருத்தென்று இருந்துவிட்டு கீழே உள்ளவரை குறை சொல்வோம், நம் தவற்றை உணரவும் மாட்டோம், உணர்ந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். இதுவும் ஒரு வகை அகம்பாவம்தான். இந்த அகம்பாவத்தால் மற்றவர் மீதே பழியை போடுவோம். தப்பித்துக் கொள்ளும் மனப்பான்மை, நொண்டி சமாதானம், சொல்லும் இயல்பு, தன் குற்றத்தை மறைக்கும் வஞ்சம், இத்தனையும் இதில் உள்ளன. புகழ் வேண்டுமென்றால் அதை அதிகாரம் செய்து வரவழைக்க முடியாது. இரக்க உணர்ச்சி வேண்டும், இதயம் வேண்டும், பணி செய்ய மனம் இருக்க வேண்டும், நேரம் இருக்க வேண்டும், பணமும் வேண்டும். நம் சொந்த வேலைகளை நேரத்தில் அளவாக செய்து முடித்துவிட்டு பொதுப்பணிக்கென்று நேரத்தையும் வருவாயில் ஒரு பங்கையும் ஒதுக்கிக் கொண்டு உளமாற உணர்ச்சியுடன் செய்ய வேண்டும். புகழ் ஒன்றுதான் மன நிறைவு தரக்கூடியது. உடல் நலத்திற்கு ஊட்ட மருந்து போல உள்ளத்தின் நலத்திற்கு அவசியமானது. ஊக்கமும் வலிமையும் வாழ்க்கையில் பிடிப்பு தரக்கூடியது. வாழ்வில் அர்த்தம் இருக்கிறது என்பதை காட்டுவது. புகழை தேடாதவனுக்கு எவ்வளவு பணம், வசதி, வெற்றி, பதவி அதிகாரம் இருந்தாலும் கடைசியில் கசப்பும் வெறுப்புமே மிஞ்சும். எவ்வளவு இன்பங்களை அனுபவித்தாலும் புகழ் போல் ஆகாது. வாழ்வில் கசப்பு வராமல் மாற்றக்கூடிய புகழை சம்பாதிப்பதும் சும்மா இருப்பதும் நம் கையில் இருக்கிறது. சும்மா காலத்தை போக்கிவிட்டு பிறகு நம்மை மற்றவர் இகழும் போது அவர்கள் மேல் வெறுப்பு கொள்வதில் என்ன பயன்? சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். புகழ்பட வாழாதார் நம் நோவார், தம்மை இகழ்வாரை நோவது எவன்? இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் புகழ் என்னும் அதிகாரத்தின் 7 குறள், 237 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பான வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு புத்தாண்டின் தொடக்க நாளில் இதயம் நிறைந்த மகிழ்வோடு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மலர்ந்திருக்கின்ற புதிய வருடம் நாம் அனைவரும் அல்லல் நீங்கி ஆனந்தமாய் வாழ இறையருளை வேண்டி, இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் எப்போதும் எம்முடைய தனித்திறமைகளை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ள வேண்டும். குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருந்தால் நம்மை அறியாத தாழ்வு மனப்பான்மை ஒன்று எம் மனதில் குடிகொண்டு எம் மகிழ்ச்சியை குறைத்துவிடும் என்ற கருத்தில் அமைந்துள்ள சிந்தனை சிறுகதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான். அந்த பானைகளை ஒரு நீளமான களியின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு களியை தோளில் சுமந்து செல்வான். இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும் பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும். குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன. கேலி பொறுக்க முடியாத ஓட்டப்பானை தன் எஜமானை பார்த்து பின்வருமாறு கேட்டது. ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். உங்களுக்கும் தினமும் என் குறையினால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பழு மிகவும் அதிகரிக்கின்றது. என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியது. அதற்கு விவசாயி, பானையே, நீ ஒன்று கவனித்தாயா? நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னரே தெரியும். அதனால்தான் வழிநடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணஞ்சம்பாதிக்கிறேன் என்று பதில் கூறினான். இதனை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்யத் தொடங்கியது. ஆம் நேயர்களே, இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்களும் நிறைவானவையே. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி உழைத்து ஆனந்தமாய் வாழ்வோம் வாருங்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதம் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும்.
இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சியை முதல் அலங்கரிக்க வருகிறார் பகிஷேன். துஷன் அனுஷா தம்பதியினரின் மகனான பகிஷேனின் பதிவினை
கேளுங்க. அன்னை தந்தை தானே எங்கள் அன்பு தெய்வங்கள். அன்பும் மரவணைப்பும் கொண்ட எங்கள் தெய்வங்கள். பள்ளி பாடம் படுத்திடவே பக்குவமாய் சொல்லிடுவேன். நல்லறிவு மாற்றலும் என்னுள் பெருகிடவே. அருகில் இருந்த நன் மொழிகளை பேசிடவே. கற்பிக்கும் குருவே கடவுள் என்ற நட்பு திருடாத ஏதும் இல்லை என்பார்கள். உண்மை பேசி வாழ்ந்து என்பர். பொய்களை பேசிட வேண்டாம் என்று தாயும் தமிழரும் ஒன்று என்பர். வாழும் காலமெல்லாம் மறவாது என்பர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மண்ணில் வாழும் காலமெல்லாம் வாழ்ந்துடுவோம். எங்கள் மண் மகிழ. நன்றி.
நன்றி மகிஷியன். அடுத்ததாக இளந்தளிர் நிகழ்ச்சியில் சன்வியின் இனியவை கூறல் என்னும் அற்புதமான பதிவொன்றினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? என்ன இது, பேசுவதை விட்டு விட்டு வினாவுகின்றேன் என்று யோசிக்க வேண்டாம். நான் நலம் என்பதை விட நீங்கள் நலமா என்ற இனிய சொல் பல மடங்கு ஆனந்தத்தை தரவல்லது. தன் மகிழ்ச்சியை பிறரிடம் கூறி மகிழ்விக்கும் சொல்லை விட தான் கூறுகிற சொல் மற்றவருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இனிய சொல்லின் இலக்கணம் என்கின்றார் பொய்யாமொழி புலவன் வள்ளுவர். ஆம், எனது பெயர் சண்விகா கௌரி சங்கர். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் தனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுவது என்பது இனிமையான கனிகள் நிறைந்திருக்க அதை விடுத்து காய்களை பிடுங்கி தின்பது போலாகும். பெற்றோரின் கைகளை பிடித்து நடக்கத் தொடங்கிய நாள் முதல் நாம் பல அறிவுரைகளை கேட்டு வளர்கின்றோம். போய் பேசக்கூடாது, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தந்தை தாய் பேணல் வேண்டும் போன்ற பல உள்ளன. அவற்றுள் ஒன்றுதான் இனிய சொற்களில் கதைத்தல். இதனைத்தான் குழந்தை கவிஞர் பாரதி கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று கூறி சென்றார். அவ்வை பாட்டியும் தனது ஆத்திசூடியில் நயம்பட உரை சுளிக்கச் சொல்லேல் நொய்ய உரையேல் என்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இனிமையாக பேச்சை பற்றி எளிமையாக விளங்கும் வகையில் அழகாக கூறியுள்ளார். நாம் இனிமையாக இங்கிதமாக பேசுவதால் பிறர் மனது நோகாது, அவர்களையும் மகிழ்வித்து நாமும் மன மகிழ்வடைகின்றோம். இதனால் தானென்றோ இங்கிதமாய் பேசுவதும் சங்கீதம் போல் இனிமையன்று அறியார் பலர் என்று கூறுவர் பெரியோர். அழகு என்றால் என்னவென்று நினைக்கின்றீர்கள்? புறத்தோற்றத்தில் அழகாயிருப்பது, நளினமாக பேசுவது, மிக்க அறிவாளியாக இருப்பது, இவையல்ல வான்புகள் கொண்ட வள்ளுவனோ? பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிறர். அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவர்க்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது என்று கூறுகின்றார். எனவே சிறியவர்கள் நாங்கள் அமது இளம்பிராயத்தில் இருந்தே இனியவைகளை கதைத்தும் இனிய செயல்களை செய்தும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசை அவர்கள். வணக்கம் ஐயா.
ரங்கநாதன் நேயர்களே, உலக தமிழ் உறவுகளே, வணக்கம். உயிர் தமிழுக்கு என்கிற 25 பக்கமுடைய 17 கவிதைகளுடைய குறுநூல் ஒன்று எனக்கு கிடைத்தது. அதிலே கா சி ஆனந்தன் என்று இருந்தது. காத்தமுத்து சிவானந்தம் என்கிற இயற்பெயரை கொண்ட இன்றைக்கு எல்லோராலும் கொண்டாடப்படுகிற உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனுடைய கவிதைகள் நூல் இது. அவர் ஈழத்தில் பிறந்த தலை சிறந்த கவிஞர்கள் ஒருவர் என்பது இன்றைக்கு நமக்கு தெரியும். அவருடைய துணுக்குகள், அவருடைய சிறுகதைகள், காசி ஆனந்தன் கவிதைகள் என்றெல்லாம் நிறைய வெளியீடுகள் வந்திருக்கின்றன. 1961 நவம்பர்ல அவர் எழுதிய நூல் ஒன்று வந்திருக்கிறது, அதுதான் இந்த உயிர் தமிழுக்கு என்கிற இந்த நூல். அப்போதே அவர் உணர்ச்சி கவிஞர் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறார். 38 பிறந்திருக்கிறார், 61 கல்லூரியில் படித்திருக்கிறார். பச்சையப்பா கல்லூரியில் அவர் முதுகலை படிக்கிற போது, தமிழ் இலக்கியம் படிக்கிற போது வெளிவந்த நூல் இந்த நூல். அப்ப மாணவ பருவத்திலேயே இவர் எல்லோரும் கொண்டாடி இருக்கிறார்கள். டெல்லியில் கொள்ளையனை, டெல்லியின் கொள்ளையனை விரட்டும் விடுதலை இயக்கத்துக்கு கிடைத்த பாரதி என்றே பதிப்பாளர் குறிப்பிடுகிறார். இவருடைய அந்த உணர்ச்சி பிளம்பை நாம் அங்க பார்க்க முடியும். ஏற்கனவே அவர் அரசகர்ம திணைக்களத்தில் மொழிபெயர்ப்பாளராக ஒரு 10 ஆண்டுகள் நெருக்கி வாழ்ந்துவிட்டு பிறகு 5 ஆண்டுகள் 5 சிறைகளில் சிறை சென்றவர். விடுதலை புலி இயக்கத்தினுடைய தோற்றுவாய் களத்தில் இருந்த முன்னணி கவிஞர் இவர். அவருடைய இந்த கவிதைகளை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இவ்வளவு நுட்பமாக அவர் எழுதுகிறார். முந்து தமிழ் மொழி நொந்து வதைபட இந்தி வலம் வருவோ இது நிந்தை உடன் உயிர் தந்து புகழ்பெரு வந்து களம்புகுவாய் என்று. அப்போ இங்க 1961 தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்தபோது தமிழ்நாடு தமிழகம் தமிழ்நாட்டில் வந்து விடுதலை உணர்வு என்கிற உணர்வோடு அப்போதே இங்கு காட்டி கொடுப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். எழுதுகிறார், நாயே உனக்கு ஒரு நாடா, எச்சில் நாடும் உனக்கு வரலாறா என்று அவர் எழுதுகிற போது காட்டி கொடுப்பதுதான் தொண்டா, சொந்த கண்ணை பிடுங்குவது நன்றா, நாட்டில் இருந்த சிறுமானம் உன்னால் நாரும் நிலைமை வரலாமா. இதுதான் நண்பர்களே அந்த வினா அடுக்கு முறையில் அவர் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிற மாதிரி எழுதுகிற போக்க நம்ம பார்க்கிறோம். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் போராட்டம் தொடங்குவோம் என்று எழுதியிருக்கிறார். தமிழர்களுக்கு இன்னும் முடியில்லை, தனிப்படையில்லை. நண்பர்களே 1961 காலத்திலேயே அவருக்கு இருந்த இந்த தொலைநோக்கு நம்மை ஆச்சரியப்படைய வைக்கிறது. நண்பர்களே, துள்ளி எழு தமிழ் தோழா, நமக்கு ஒரு துண்டு நிலம் வேண்டும், இப்படி வெள்ளி கிளம்புது வேங்கை இணைப்பகை வென்று வளம் வருவாய். அப்ப வேங்கையை போல பகைவனி நீ வெல்ல வேண்டும். ஆமா, ஈழத்தில் செந்தமிழ் மானிடர் இன்னரில் இயங்கி தவித்திடவோ, நில மாலை தெரியாத சிங்கள கும்பலில் ஆட்டம் நிலைத்திடவோ என்றெல்லாம் அன்றைக்கே இங்கிருந்து கொண்டு ஈழத்தை சிந்தித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பார்க்கிறார், அவருக்கு உள்ளம் குதிக்கிறது. மலையாளி மார்வாடி யாவரையும் இங்கு முதலாளி ஆக்கிடவோ இந்த தமிழ்நாடு, இந்த துண்டு நிலம் நமக்கு வேண்டாமா, தமிழ் தொழிலாளி நாட்டினில் வீட்டுக்கு வீடு மலவாளி தூக்கிடுவோ, தமிழன் மலத்த வாளியில தூக்கி கொண்டு அழைகிறான், மார்வாடியும் மலையாளியும் இங்கே முதலாளி ஆக்குகிறான், என் தமிழ்நாடே இதுதான் உன்னுடைய வேலையா என்று அவர் கேட்கிற போது தமிழனை 1961 இவர் சிந்திக்க வைத்திருக்கிறார். மூடா வந்து தமிழோடு மோதிக்கொண்டாய் என்றெல்லாம் அந்த இந்தி திணிப்பை அவர் எதிர்த்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நம் நாடு தமிழ்நாடு, இங்கே ஒரு நாடுண்டு, நாமெல்லாம் உண்டு, தொன்மை சேர் வரலாறும் உண்டு, மலை தோல் உண்டு, ஆட்சி தான் இல்லை. அப்போ தமிழனுக்கு தனி நாடு இருக்க வேண்டும், தமிழனுக்கு தனி முடி இருக்க வேண்டும், வயல் உண்டு, சோலைகள் உண்டு, மண்ணுள் வாய்ந்த கனிப்பொருள் உண்டு, வெயில் உண்டு, வான் மலை உண்டு, ஒரு வேலிதான் நம் நாட்டில் இல்லை என்றெல்லாம் இவர் அந்த மாணவ பருவத்திலேயே மிக தெறிப்போடு கவிதைகளை எழுதி ஐக்கிய நாடுகள் சங்கமும் தமிழ் ஆட்சியின் சொல்லுக்கு அடங்கினர் என்கிற நிலை வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக ஐநா சபையில இருக்க வேண்டும் என்று அவர் கல்லூரி மாணவ பருவத்திலேயே கிளர்ந்தளர்ந்து எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி இவருடைய கவிதைகள் அன்றைக்கு புது வழி புகுவோம், இது போன்ற சிந்தனைகள் தான் நண்பர்களே பின்னால் 80களில் இந்த விடுதலை புலிகள் இயக்கம், தமிழ் போராளிகள் இயக்கம் இவற்றையெல்லாம் வந்து உந்து சக்தியாக இருந்து தோற்றுவித்தது. அதனாலே தான் அவரும் சிறைக்கொட்டிலே வந்து அழிந்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். பாரதி இன்றிருந்தால் என்ன பாடியிருப்பான் தெரியுமா? என்ன நுட்பமாக சிந்திக்கிறார் நண்பர்களே? தென்னகத்தில் வடவரா, இல்ல திண்ணையிலே சிங்களவரா, இந்த இன்னல் கலைந்திடுவோம் என்று அழைத்திருப்பான் பாரதி என்று, பாரதி என்ன நினைத்திருப்பான் என்று இந்த தமிழ் பாரதி அன்றைக்கே அவர் சிந்தித்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒட்டு மொத்தத்துல உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் எல்லா நிலைகள்லையும் இந்த ஏழ்மையிலே நாம் கிடக்கிறோமே ரொம்ப நுட்பமா எழுதுகிறார் நண்பர்களே. முல்லைக்கு தேரை வழங்கினோம் என்று முழங்கினோம், இங்கு பிள்ளைக்கு பால் இல்லை பாரடா தருவார் யாரடா என்றவர் கேட்கிற போது இந்த தமிழ் பிள்ளைக்கு பால் இல்லையே என்று அவர் கூறுவதையும் கவனிக்கிறோம். மொத்தத்துல ஈழம் தந்த உணர்ச்சி கவிஞர் தமிழகத்துல அந்த காலத்தில் தந்தை பெரியாரோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு வரலாறாக இருக்கிறது. நன்றி.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள். உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இறைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமையின் ரோடு கல்மூரல் அக்லாட். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள், குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம்.
சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பணம் பரிமாற்ற சேவைகள், உலகெங்கிலும் பாகத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0274644410 லங்கா ரெமிட், இலக்கம் 541 சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
SPS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ், இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0211-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஓக்லாந்து.
படித்ததில் சுவைத்தது, இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் இனி எல்லாம் சுகமே என்ற திரு திருவங்கடம் எழுதிய புத்தகத்தில் இருந்து எது சந்தோஷம் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரை. நாம் மேற்கொள்ளும் அத்தனை முயற்சிகளுக்குமான கடைசி இலக்கு எது? சந்தோஷம்தான் என்று பலரும் சொல்கிறார்கள். உண்மையில் உங்களை பொறுத்தவரையில் சந்தோஷம் என்பது எது? அதிகாரங்களுடன் கூடிய பதவி, தேவைக்கும் அதிகமான பணம், பெரும் புகழ், இந்த வகையில் மேலும் பல விஷயங்களை நீங்கள் பட்டியலிடக்கூடும். சந்தோஷத்தை வேண்டி கடவுளின் முன் தவம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் தோன்றி உங்களிடம் ராமாயண மகாபாரத கதாபாத்திரங்களில் யாராவது ஒருவராக உனக்கு அடுத்த பிறவியில் பிறப்பித்தருகிறேன், யாராக பிறக்க விருப்பம் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இந்த கதாபாத்திரங்கள் அனைவரும் ஏதோ ஒரு நாட்டுக்கு அரசர்கள், பேரரசர்கள் அல்லது சக்கரவர்த்திகள். அவர்களிடம் இல்லாத அதிகாரங்களே இல்லை. பொருளை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவர்கள் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள்தான் நாட்டின் மிகவும் புகழ் பெற்றவர்கள். ஆனால் இதில் எந்த கதாபாத்திரமாவது வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? சிலர் கிருஷ்ணனை உதாரணமாக சொல்லலாம். கிருஷ்ணனை இரண்டு விதங்களில் பார்க்கலாம். ஒன்று அவதார புருஷன், எந்த மனிதனும் கடவுளாக ஆசைப்படக்கூடாது, ஆகவே நாம் அதை கேட்பதற்கில்லை. இரண்டு, மாடு மேய்க்கும் குலத்தைச் சேர்ந்த ஒரு மாயாவி. இந்த மனித பிறப்பில் கிருஷ்ணன் அடைந்த அவமானங்களையும் தூது போன்ற சங்கடமான வேலைகளையும் சகோதரன் பலராமன் முதல் பலரும் பல காலகட்டங்களில் அவனை ஏசிய ஏச்சுக்களையும் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், அடுத்த பிறப்பாக நாம் கிருஷ்ணனை தேர்வு செய்வதில் உள்ள சங்கடம் புரியும். பாண்டவர்களையும் கௌரவர்களையும் நினைக்கும் போது சூழ்ச்சி, சூது, பாஞ்சாலி சபதம், வனவாசம், அஞ்சானவாசம், மகாபாரத போர் என்று ஒன்றையடுத்து ஒன்றாக வந்து இவர்கள் யாருமே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக கழிக்கவில்லையோ என்று ஐயப்பட வைக்கிறது. பாண்டவர்கள் அஞ்சானவாசம் இருந்த விராட நாட்டு மன்னனின் மகன் மட்டும் நம்மை சிறிதளவு யோசிக்க வைக்கும் கதாபாத்திரம். இந்த பாத்திரத்தின் தன்மையை மட்டும் ராஜகோபாலாச்சாரியர் மிகவும் சிலாகித்து எழுதுகிறார். மகாபாரதத்தில் இந்த இடம் மட்டும்தான் மிகவும் ஹாஸ்யமான பகுதி என்று அவர் வர்ணிக்கிறார். நசம்புகன் வேடத்தில் இருந்த அர்ஜுனனை துச்சமாக கருதி இவன் தன்னை மிகப்பெரிய வீரனாக எண்ணி நடத்தும் சம்பாஷணைகளும், பின் நடக்கும் யுத்தத்தில் பயந்து திரும்பி ஓடிவரும் அவனை வைத்துக் கொண்டு அர்ஜுனன் செய்து வெல்லும் யுத்தமும் உண்மையிலேயே வேடிக்கையான ஒரு சம்பவமாக விவரிக்கப்பட்டுள்ளது. விராட மன்னனுடைய அந்த மகனின் வெகுளித்தனம்தான் அங்கே சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. இருந்தாலும் இன்னொரு பிறப்பை கேட்கும் அளவுக்கு அவன் அத்துணை வீரனோ அறிவாளியோ இல்லை. பல நேரங்களில் அடக்கி வைக்க முடியாத மகிழ்ச்சிதான் சிரிப்பாக வெளிவரும். தன் வாழ்க்கை முழுவதும் ஒருமுறை கூட சிரித்ததாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிளில் எந்த ஒரு வாசகமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதனாலேயே கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஒரு பகுதியினர் இன்று கூட சிரிப்பதை அத்தனை ஒழுக்கமான செயல் என்று ஒப்புக்கொள்வதில்லை. மேலும் முள் கிரீடத்தையும் சிலுவைகளையும் நினைத்தால் இன்னொரு பிறப்பு பற்றிய ஆசையே அற்றுப்போய்விடும். புத்தரோ மகாவீரரோ கூட சிரித்ததாக சரித்திர சான்றுகள் இல்லை. புத்தருக்கு பல நூற்றாண்டுகள் கழித்து வந்த அவருடைய சீடர்கள் பிற்காலத்தில் சிறிதே மாறி கேளிக்கையும் வடிக்கலையும் போத்தி சற்றே ஹாஸ்ய உணர்வை கொண்டு வர அனுமதித்தார்கள். சிரிக்கும் புத்தர் போன்ற சிலைகளை செய்ய ஆரம்பித்தது சமீபத்திய காலத்திய நிகழ்வு. பொதுவாக புத்தர் சிரிப்பதென்பது சாதாரணமாக நடப்பதில்லை. ஆகவே அசாதாரணமான விஷயத்தை சொல்ல வரும்போது மட்டும் புத்தர் சிரிக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். இந்த விதத்தில்தான் நம் அணு ஆயுத சோதனைக்கு அது ஒரு அசாதாரணமான நிகழ்ச்சி என்பதால் புத்தா ஸ்லாஃப் என்று பெயர் சூட்டினார்கள். புத்தர் மட்டும்தான் சிரிக்கவில்லை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் சிரிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் புத்தர் ஒரு ஊரில் முகாமிட்டிருந்த போது அந்த ஊர் மன்னன் அவரை பார்க்க வந்தார். புத்தா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் இதற்கு பதில் சொல்வதில்லையாமே என்று கேட்டான். அதற்கு புத்தர், இப்போதுதான் வந்தீர்களா, வாருங்கள், வந்து அமருங்கள், முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தேநீர் சாப்பிடுகிறீர்களா? புத்தா, தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? புத்தர் சற்று நேரம் கண்ணை மூடி அமைதியாக இருந்தார். பிறகு அந்த மன்னனை பார்த்து, உங்களுக்கு உண்மையிலேயே இதற்கு பதில் தெரிய வேண்டுமென்றால் என்னுடன் 6 மாதம் தங்கியிருங்கள். நான் என்ன செய்கிறேன், எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை மட்டும் கவனித்து வாருங்கள். இந்த 6 மாதத்தில் என்னிடம் நீங்கள் எந்த ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் கேட்கவே கூடாது என்றார். மன்னனும் சரியென்று ஒப்புக்கொண்டான். அந்த சமயம் தூரத்தில் இருந்து ஒரு பெரிய சிரிப்பு சத்தம் கேட்டது. மன்னன் திரும்பி பார்த்தான். ஒரு மரத்தின் கீழே புத்தரின் பிரதான சீடர் ஆனந்தா 2 கைகளையும் கோர்த்து தலைக்கு முட்டுக் கொடுத்து மரத்தடியில் சாய்ந்து படுத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். நான் மிக முக்கியமான கேள்வியை புத்தரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன், அப்போது நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்றார் மன்னர். புத்தர் சரியான ஏமாற்றுக்காரன், இதே கேள்வியைத்தான் நானும் கேட்டேன், உங்களிடம் சொன்னதையே என்னிடம் சொன்னான், இன்றைக்கு நான் இங்கு வந்து 12 வருடங்கள் ஆகிவிட்டன என்றார் ஆனந்தா. உங்களுக்காவது தெரியுமா புத்தர் பதில் சொல்லிவிட்டாரா என்று மன்னர் கேட்டார். எனக்கு பதில் புரிந்துவிட்டது, ஆனால் என்ன கேள்வி கேட்டேன் என்பதுதான் மறந்துவிட்டது என்று ஆனந்தா சொன்னார். கேள்வியிலேயே பதிலும் பதிலிலேயே கேள்வியும் கரைந்து விடுகின்றன என்பது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் பௌத்தர்கள். என்னை பின்பற்றாதீர்கள், உங்கள் பாதையை நீங்களே வகுத்துக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தில் நீங்கள் இன்னொரு புத்தனை வழியில் காண நேர்ந்தால் அவனை கொன்றுவிடுங்கள் என்று புத்தரே சொல்லியிருக்கிறார். ஆகவே புத்தராக புறப்படுத்து கொல்லப்பட்டு இறப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்க நியாயமில்லை. சந்தோஷத்தை பற்றி ஆராய்ச்சி ஒன்று செய்யப்பட்ட போது எது உண்மையிலேயே ஒருவனுக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று ஆராயப்பட்டது. ஆராய்ச்சியின் முடிவு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவனுடைய பதவியோ பணமோ புகழோ அவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கவே சேர்க்காது. அவற்றில் எதை அடைந்தாலும் அதை மேலும் மேலும் விருத்தி செய்யவே அனைவரும் விரும்புகிறார்கள். அந்த விஷயங்களின் மேல் இருக்கும் பற்றுதலை அவர்களால் குறைத்துக் கொள்ளவே முடியவில்லை என்கிறது அந்த ஆய்வு. தீயில் நெய் வார்ப்பது போல அடைய அடைய ஆசை மேலும் மேலும் கொழுந்துவிட்டு எரியத்தான் செய்கிறதே தவிர இத்துடன் போதும் என்று அடங்குவதே இல்லை. சரி, உண்மையிலேயே எதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? இதுவரையில் நீங்கள் கேட்டது, படித்ததில் சுவைத்தது இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானொலிகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
Your language, your interests, your community on planetaudio.org.nz.
Janmabhoomi, your weekly Sinhalese program, sponsored by the United Sri Lanka Association Auckland Branch, is brought to you every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6.